உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உங்களுக்கு கனத்தை கொண்டு வந்திருக்கிறோம், உங்களுக்கு மகிமையை கொண்டு வந்திருக்கிறோம், உங்களுக்கு புகழை கொண்டு வந்திருக்கிறோம். ஓ, நீங்கள் எங்கள் மத்தியில வந்திருக்கிறீங்க இல்லையா? உங்களுக்கு மகிமை உண்டாவதாக, எக்காலத்திலும் உங்களுக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உங்களுடைய நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக.
ஆமென்.
எங்களை தொடர்ந்து நடத்துங்கப்பா.
ஆமென்.
நசரேயனா இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. உட்காருங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. திருப்பிக் கொள்ளுங்கள், ஆதியாகமம், ஆதியாகமம் 32 அதிகாரம் 25 வாசிங்க.
அவனை மேற்கொள்ளாததை கண்டு அவனுடைய தொடைச்சந்தை தொட்டார், அதனால் அவருடனே போராடுகையில் யாக்கோபின் தொடைச்சந்து
சுளுக்கிட்டு.
ராத்திரியில் எழுந்திருந்து தன் 2 மனைவிகளையும் தன் 2 பணிவிடைக்காரிகளையும் தன்னுடைய 11 குமாரரையும் கூட்டிக் கொண்டு யாப்போக்கு என்கிற ஆற்றின் துறையை கடந்தான். அவர்களைச் சேர்ந்து ஆற்றை கடக்க பண்ணி தனக்கு உண்டான யாவையும் அக்கறைப்படுத்தினான். யாக்கோபு பிந்தி தன் நித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியும் அளவும் அவனுடனே போராடி அவனை மேற்கொள்ளாததைக் கண்டு அவனுடைய தொடைச்சந்தை தொட்டார், அதனால் அவருடனே போராடுகையில் யாக்கோபின் தொடைச்சந்து துளுக்கிட்டு. அவன், நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழியவுமே போக விடேன் என்றான். அவர், உன் பேர் என்ன என்று கேட்டார். யாக்கோபு என்றான். அப்பொழுது அவர், உன் பேரினி யாக்கோபு என்னப்படாமல் இஸ்ரவேல் என்னப்படும், தேவனோடும் மனிதனோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார். அப்பொழுது யாக்கோபு, உம்முடைய நாமத்தை எனக்கு அறிவிக்க வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர், நீர் என் நாமத்தை கேட்பானேன் என்று சொல்லி அங்கே அவனை ஆசீர்வதித்தார்.
அங்கே அவனை ஆசீர்வதித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இல்ல, ஜபத்திலே பலவிதமான ஜபங்கள் இருக்கிறது. இன்றைக்கும் ஒரு சில ஜபங்களை நாம் தேவனுடைய சமூகத்திலே பார்த்து கவனித்து செல்வது நல்லதுன்னு சொல்லி, ஏற்றது என்று சொல்லி நான் கருதி கொண்டபடியினால் இந்த காரியத்துக்குள் நான் கடந்து வந்திருக்கிறேன். நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னா, இங்கே ஒரு சம்பவம் நடக்கிறது. யாக்கோபுன்ற தேவனுடைய மனுஷன் தேவனுடைய சமூகத்தில் இருந்து தேவனோடு போராடி ஜெபம் பண்ணுகிறது இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இங்கே ஆண்டவர் பின்னுக்கு எழுதுகிற பொழுது எப்படி எழுதுகிறான்னு சொல்லிச்சுன்னா, இதற்கு முன்பாகவும் இதற்கு பின்பாகவும் தேவனோடு போராடி ஜெபம் பண்ணி ஜெயித்த ஒரு மனுஷன் கிடையாது. இதற்கு முன்பாகவும் இதற்கு பின்பாகவும் தேவனோடு போராடி ஜெபித்த ஒரு மனுஷன் கிடையாது. அதுக்கும் ஆச்சரியம், அவனுடைய குடும்பத்தை அனுப்பிவிட்டு எல்லாரையும் போக சொல்லிவிட்டு தனியாக தேவனோடு அமர்ந்திருந்து அவன் ஜெபம் பண்ணுகிற பொழுது காரியம் என்ன நடக்கிறது? ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? யாக்கோப்பு, என்னை விடு, நான் போக போகிறேன், நான் போக போகிறேன், என்ன விடு. அவன் ஜபம் பண்றான், இரா முழுதிலும் ஜபம் பண்ணி ஜபம் பண்ணி பதில் கிடைக்கல. ஆகவே ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? நான் போக போகிறேன் யாக்கோபே. ஆண்டவர் சொல்றார், நீ காணு, நீ ஜபம் பண்ணது, என்ன விடப்பா, நான் போக போறேன். நீ கேட்டதெல்லாம் நான் கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறேன், ஆனா என்ன இப்பொழுது விடு. இரவு முழுவதும் பகல் முழுவதுமாக நீ ஜபம் பண்ணி கேட்டது எல்லாவற்றையும் நான் கேட்டுக்கொண்டு இருக்கிறேன், இப்ப என்ன வீணு, நான் போப்பேன். யாக்கோபு என்ன தெரியுமா சொன்னா? யாக்கோபு, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய. யாக்கோபுக்கு தேவை என்ன தெரியுமா? என்னை அவர் ஆசீர்வதிக்க வேண்டும், என் தேவன் என் குடும்பத்தை என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டும். ஆகையினால இரவும் பகலும் அவன் தேவனுடைய சமூகத்திலே காத்திருந்து விண்ணப்பிக்கிறதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஒரு மனிதன் தேவனோடு ஜபம் பண்ற விதம் எதிலே தங்கி இருக்கிறது தெரியுமா? அவனுடைய தேவை அவனுக்கு எவ்வளவு முக்கியம் என்பதிலே தங்கி இருக்கிறது. ஒரு மனிதன் தேவனை அணுகுகிறதும் தேவன் பக்கமும் திரும்புகிறது எதுல இருக்கிறது தெரியுமா? நம் வாழ்க்கையில இருக்கிற குறைவு எவ்வளவு பாரமானது, எவ்வளவு பாதிக்கக்கூடியது, அல்லாவிட்டால் எவ்வளவு அவசியமானது என்பதை அண்டி இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. யாக்கோபுக்கு நன்றாக தெரியும், என்ன தெரியுமா? இந்த தேவன் என்னை ஆசீர்வதிக்காவிட்டால் இந்த பூமியில ஒருவனும் என்னை ஆசீர்வதிக்க முடியாது. இந்த பூமியில என்னையும் என் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பதற்கு எவராலும் முடியாது. ஆகையினாலே என்ன செய்கிறா? ஆண்டவரை பிடித்துக் கொண்டான். யாக்கோபு, என்னை விட்டு நான் போக போகிறேன். இல்லை ஆண்டவரே, நீர் என்னை ஆசீர்வதித்தால் மாத்திரம் நீர் போகலாம். நீர் என்னை ஆசீர்வதித்தால் மாத்திரம் என்னை விட்டு நீர் கடந்து போகலாம். உம்மை நான் விட போகிறதில்லை. 26வது வசனத்தை வாசிங்க.
அவர் நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் உம்மை போக விடேன்.
விடிந்து போகுது, என்ன விட்டுடப்பா, விடிந்து போகுது. இருவரமாக ஜெபம் பண்ணியே ஜாக்கோபே, என்ன விடு, நான் போறேன். இல்லை ஆண்டவரே, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் விடமாட்டேன். நீர் என் பிள்ளைகளை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை நான் விடமாட்டேன். நீர் என் தேவைகளை சந்தித்தால் ஒழிய நான் உம்மை விடமாட்டேன். ஆண்டவரே, விடமாட்டேன். தேவனிடத்திலே போராடி ஜெபம் பண்ணுங்கள் என்று நான் பேச விரும்புகிறேன். தேவனிடத்தில் எப்படி ஜெபம் பண்ணுங்க, போராடி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, யாக்கோப்பு ஜெபித்திருக்கிறான். யாக்கோப்பு தன் குடும்பத்தின் ஆசீர்வாதத்திற்காய் தேவனுடைய சமூகத்திலே காத்திருந்து விழுந்து கிடந்து இரவு பகலாக ஜெபம் பண்ணி தேவனோடு ஜெபம் பண்ணி ஜெயித்த ஒரு மனுஷன் என்று சொல்லி பெயர் பெற்றானே. இன்னைக்கு நாம் மனிதர்களோடு பேசி ஜெயித்துக் கொள்ளுகிறோம். எங்களுக்கு வேண்டியவர்களோடு நாம் பேசி ஜெயித்துக் கொள்ளுகிறோம். ஆனால் தேவனோடு, ஐயா நன்றி, தேவனோடு பேசி ஆண்டவரே என்னை விட்டு போகாதிரும். மோசே ஒரு இடத்துல என்ன சொன்னார் தெரியுமா? நீர் எங்களோடு வராவிட்டா எங்களை கொண்டு போகாதே. ஒன்று, இரண்டாவது மோசைக்கு நன்றி தெரியும். என்ன தெரியுமா? இந்த ஆளை விட்டா இந்த ஜனங்களை கொண்டு போறதுக்கு வேற வழியே கிடையாது, அதனால நீர் வரணும். ஆண்டவர் சொன்னார், தூதனை அனுப்புற, தூதனுடைய கதையெல்லாம் நிறுத்தும், நீர் வரணும். ஆண்டவரே, உன் சமூகம் எனக்கு முன்பாக செல்லணும். ஆண்டவரே, யாக்கோபு சொல்றா, நீர் என்னை ஆசீர்வதிக்கணும். ஆண்டவரே, இந்த பூமியிலே அநேகர் இருக்கிறார்கள், அநேகர் என்னை ஆசீர்வதிப்பார்கள். ஆனால் நீர் ஆசீர்வதித்தார் தடை செய்வதற்கு ஒருவரும் கிடையாது. தேவன் ஆசீர்வதித்தார் குறுக்கு நிக்க எவராலும் முடியாது. ஆகையினாலே யாக்கோபு என்ன செய்கிறான், விடிந்தால் விடியட்டுக்கும், பகலானால் ஆகட்டுக்கும், ஆனால் நீர் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும். ஆண்டவரே, நீர் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும். யாராவது இத்தனை வருஷ காலத்திலே ஆண்டவர் ஆசீர்வதிக்கு மட்டும் ஜெபம் பண்ணினீர்களா? போன முறை நான் பார்த்தது ஊக்கமான ஜெபம், இடை விடாத ஜெபம் என்று பல விதமான ஜெபத்தை நான் பார்க்க. இங்க பாத்தீங்கன்னா, இரவு முழுச்சலும் தேவனோடு இருந்தான். இரவு முழுச்சலும் தேவனோடு. நம்முடைய நோக்கம் என்ன தெரியுமா? தேவனை ஆசீர்வதிக்கிறது, என் தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்கணும். ஐயா, உன் குடும்பத்தில், உன் வாழ்வில், என் வாழ்வில் ஏராளமான தேவைகள் இருக்கிறது. ஆனால் தேவ சமூகத்தில் நேரத்தை கொடுப்பதற்கு மாத்திரம் நேரம் இல்லாமல் நாம் இருக்கிறோம். அதுவே நம் தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாமல் இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இன்னைக்கு எல்லாருக்கும் தேவை இருக்கிறது, தேவை சந்திக்கப்பட வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஆனால் ஆண்டவரை சந்திக்க எவருக்கும் நேரம் இல்லை. தேவனோடு பேச வருவதற்கு எவருக்கும் நேரம் இல்லை. தேவனை சந்தித்து உறவாடுவது, இன்றைக்கு மனிதர்களோடு மனத்தியால கனது உறவாடுகிறோம். ஒரு காரியத்தை நடப்பிப்பதற்கு, ஒரு காரியம் செயல்பட வேண்டும், ஒரு காரியம் கை கூட வேண்டும் என்றால் மனத்தியால கணக்கு பேசுகிறோம் ஜனங்களோடு. ஆனால் ஒன்று தெரியுமா, ஆண்டவர் அந்த காரியத்தில் கை வைத்து அவர் ஆசீர்வதிக்காத பொழுது, ஒருவேளை அநேக ஆசீர்வாதங்களை போல தெரிந்தாலும் அது நீண்ட காலத்திற்கு உன் கையிலே இருக்காதப்பா. யாக்கோபு, போகாதே ஆண்டவரே, என்னை விட்டு போகாதே ஆண்டவரே, என்னை ஆசீர்வதியும் ஆண்டவரே, என்னை ஆசீர்வதியும் ஆண்டவரே, என் பிள்ளைகளை, என் குடும்பத்தை ஆசீர்வதியும் ஆண்டவரே, என்னை விட்டு கடந்து போகாதரும், உம்மை நான் விட மாட்டேன். தொடர்ந்து வாசிங்க. அவர் 27வது வாசிங்க.
அவர் உன் பேர் என்ன என்று கேட்டார், யாக்கோபு என்றான். அப்பொழுது அவர், உன் பேரினி யாக்கோபு என்னப்படாமல் இஸ்ரவேல் என்னப்படும், தேவனோடும் மனிதனோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார்.
இந்த பாருங்க, உன் பேர் யாக்கோபு இல்லப்பா, நீ இஸ்ரவேல், தேவனால் நேசிக்கப்படுகிற நீ, உன்னுடைய பெயர் மாற்றப்பட்டு உனக்கு என்ன பேர், இஸ்ரவேல் என்று சொல்லி ஆண்டவர் பேர் என்ன தெரியுமா அங்க சொல்றாரு, நீ தேவனோடும் மனுஷரோடும் போராடி ஜெயங்கொண்டா. தேவனோடும் மனுஷரோடும் போராடி ஜெயங்கொண்டாயப்பா. என்ன ஒரு அருமையான ஒரு காரியம் தெரியுமா? என்ன ஒரு சாட்சி என்று தெரியுமா? என்ன ஒரு காரியம் என்று தெரியுமா? என்ன சொல்லப்படுகிறது கொஞ்சம் தெரியுமா நமக்கு? எது எதற்கு தேவனோடு போராட வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ளுங்க. இன்றைக்கு தேவன் விரும்பாத அநேக காரியங்களுக்காக வேண்டி நாம் ஜெபம் பண்ணுகிறோம். தேவன் அங்கீகரிக்கவே முடியாத காரியங்களுக்காக வேண்டி நாம் ஜெபம் பண்ணுகிறோம். சில வேளைகளில் சில காரியங்கள் தவறு புள்ளி என்று தெரியும், அதற்காக வேண்டி நாம் ஜெபம் பண்ணுகிறோம். ஏன் தெருவாளை தேவன் ஏதாவது செய்யலாமே என்று சொல்லி. யாக்கோப்பை பார்த்து தேவன் சொன்னார் என்ன தெரியுமா, யாக்கோப்புவே நீ தேவனோடு நீ என்னோடு 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 ஜெபம் பண்ணி போராடி ஜெபம் பண்ணி ஜெயங்கள்னா அப்பா வாசிங்க தொடர்ந்து.
யாக்கோப்பு உம்முடைய நாமத்தை எனக்கு அறிவிக்க வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர் நீ என் நாமத்தை கேட்பானேன் என்று சொல்லி அங்கே அவனை ஆசீர்வதித்தார். அப்பொழுது யாக்கோப்பு நான் தேவனை முகமுகமாய் கண்டேன், உயிர் தப்பி பிழைத்தேன் என்று சொல்லி அந்த ஸ்தலத்துக்கு பெனியேல் என்று பெயரிட்டான்.
29வது வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா, தேவன் யாக்கோப்புக்கு கேட்ட கேள்விகள் எல்லாவற்றுக்கும் பதில் கொடுக்கப்படுகிறது. ஆனா யாக்கோப்பு தேவனை பார்த்து ஒரு கேள்வி கேட்டான், அதுக்கு ஆண்டவர் பதில் கொடுக்கல. தெரியுமா உங்களுக்கு, அவர் கேட்கிறார் உங்களோட பேர் என்னன்னு எனக்கு சொல்லுங்க, உங்களோட பேர் என்னன்னு எனக்கு சொல்லுங்க ஆண்டவர் சொல்லி. உனக்கு எதற்கு இந்த காரியம்? இந்த பாருங்க, தேவன் கேட்கிறவர்களுக்கு மாத்திரம் பதில் கொடுங்கப்பா. தேவன் சொல்லுகிறதற்கு நம்மளை பார்த்து கேட்கிறவர்களுக்கு நாம் நடுவில் நிற்க முடியுமா? தேவன் விரும்புகிறதற்கு முன்பாக நாம் நிற்க முடியுமா? தேவனை பார்த்து நாம் இன்றைக்கு பல கேள்விகள் கேட்கிறோம், தேவையில்லாத கேள்விகளும் கேட்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில நடக்கிற எல்லாத்திற்கும் நாம கேள்வி கேட்கிறோம். பிள்ளைகளின் வாழ்க்கையில நடக்கிற எல்லாத்துக்கும் கேள்விகள் கேட்கிறோம். எங்க வாழ்க்கையில நடக்கிறதுக்கு கேள்வி கட்டிக்கொண்டே இருக்கிறோம். ஆனா தேவன் கேட்கிற கேள்விகளுக்கோ நம்மிடத்திலே பதில் இல்லையே. ஆண்டவர் கேட்கிற கேள்விகளுக்கோ நம்மிடத்திலே பதில் இல்லையே. தேவனோட போராடுங்கப்பா. ஆண்டவரை இதை செய்யும், என் சபைக்கு செய்யும், என் சபையில் இருக்க ஊழியங்கள செய்யும், என் ஊழியர்கள் மத்தியில செய்யும், என் விசுவாச குடும்பங்கள் மத்தியில செய்யும் என்று சொல்லி தேவனை போக விடாமல் போராடுங்க. எனக்கு நன்றி தெரியும், அல்லாவிட்டால் நன்றி அறிந்திருக்கிறேன். கடந்த நாட்களிலே தேவன் ஒரு ஜபத்தின் ஆவியை நமக்குள்ளே அவிட்டு விட்டு இருக்கிறார். எல்லாரும் ஜபம் பண்ணிருக்கீர்கள், எல்லாரும் ஜபம் பண்ணிருக்கீர்கள். ஆண்டவர்களை பலமாய் ஆசீர்வதிப்பாராக, ஆண்டவர்களை பலமாய் ஆசீர்வதிப்பாராக. இந்த ஜபத்தின் எண்ணெய், இந்த ஜபத்தின் ஊட்டு இன்னும் ஓட வேண்டும் என்பதே. 25வது வசனத்திற்கு வாசிங்க. 25வது வசனத்தை அவனை
மேற்கொள்ளாததை கண்டு அவனுடைய தொடைச்சந்தை தொட்டார். அதனால் அவருடனே போராடுகையில் யாக்கோப்பின் தொடைச்சந்து சுளுக்கிச்சு.
யாக்கோப்பின் தொடைச்சங்கி என்ன செய்துச்சா? சுளுக்கி போயிட்டு பாருங்க. எப்பொழுது? தேவனோடு போராடி ஜெபம் பண்ணுகிற பொழுது. அவனுக்கு பின்னுக்கு நீங்க பாத்தீங்கன்னா அவன் நடக்கல, அவன் நடந்து போகிறான், நடக்கல அவன் நடந்து போகிறான். என்ன சொல்றாரு தெரியுமா ஆண்டவர்? இந்த பாரு, இந்த பாரு, நீ என்ன போக விடு, என்னை போக விடு. அவன் விடவே இல்லை, அவட காலை பிடித்துக் கொண்டான், அவட காலை இறுத்தி பிடித்துக் கொண்டான். ஆண்டவரே, ஆண்டவரே, ஆண்டவரே. ஆண்டவர் அவனை தொட்டாரா? அவட தொடைய ஆண்டவர் தொட்டாரா? தொட்ட உடனே அது சுளுக்கிட்டுன்னு சொல்லி நான் பார்க்கிறேன். பாருங்க, ஆச்சரியம் என்ன தெரியுமா? ஆச்சரியம் என்ன தெரியுமா? அவன் சுளுக்கினாலும் ஆண்டவர் விடல. பின்னுக்கு நீங்க பாத்தீங்கன்னா அவன் நடக்கிற பொழுது கஷ்டப்பட்டு நடந்து போனானா, ஆனா ஆண்டவர் அவனை ஆசீர்வதிக்கும் வரைக்கும் யாக்கோப்பு ஆண்டவரை விடல. பிடிச்சு கொண்டான் பாருங்க, அவருடைய பாதத்துல விழுந்து கிடந்தான் பாருங்க. அவர் செய்யும் வரைக்கும் அவரை விடமாட்டேன் இருந்தான் பாருங்க. ஆண்டவர் சின்ன விடப்பா, என்ன விடு. ஜபம் பண்ணுவது என்பது கஷ்டமானது, தேவனிடத்தில் வேண்டுதல் செய்வது என்பது கஷ்டமானது, நேரத்தை ஒதுக்கி இருப்பது என்பது கஷ்டமானது, நேரத்தை ஒதுக்கி தேவனோடு பேசுவது என்பது கஷ்டமானது, தேவனோடு உறவாட வருவது என்பது கஷ்டமானது. ஆனாலோ தேவை அறிந்த மனுஷன், காரியத்தை அறிந்த மனுஷன், விஷயத்தை கண்டுகொண்ட மனுஷன் தேவனுடைய சமூகத்தில் விழுந்து கிடந்து சொன்னான், நீர் என்னை ஆசீர்வதிக்காவிட்டால் நானும் விட போறதில்லை. தேவையில்லாத மனுஷர்கள் இந்த பூமியில் உண்டோ? இதுல இருக்கிற எத்தனை பேருக்கு எவ்வளவு தேவைகள் இருக்கிறது தெரியுமா? ஆனா 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 நீ தேவனோடு எவ்வளவுத்திற்கு அதற்கு போராடி வேண்டுதல் செய்கிறாய் ஐயா? உன் பிள்ளைகளின் எதிர்காலங்களை குறித்து தேவனுடைய சமூகத்தில் எவ்வளவுத்துக்கு அழுது ஊத்தி ஜபம் பண்ணுகிறாய் ஐயா? பிள்ளைகளுக்கு ஒன்று நடந்தவுடனே நாம் விழுந்து கிடக்கிறோம். பிள்ளைகளுக்கு நடக்க கூடாதது, எதிர்பார்க்க கூடாது வந்தவுடனே விழுந்து கிடக்கிறோம். ஒன்று நடக்க வேண்டும் என்பதுக்காக வேண்டி காத்திருக்காதீங்க. தேவ சமூகத்திலே விழுந்து கிடந்து ஜபம் பண்ணுங்க, ஆண்டவரே என் பிள்ளைகள் என் குடும்பம் எதிர்காலத்தை ஆசீர்வதிக்கும் வரைக்கும் நான் உம்மை விட போறதில்லை, நான் உம்மை விட போறதில்லை, நீர் என்னை தள்ளிவிட்டாலும் நான் போகமாட்டேன் ஆண்டவரே, உன் சமூகத்தில் நான் நிறுப்பே ஆண்டவர. இந்த கடந்த நாட்கள் ஜபக்கூட்டங்களுக்கு அநேகர் நீங்க வேலையை கூட நிப்பாட்டிட்டு வந்தீங்கன்னு சொல்லி சொன்னீங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். என்னத்துக்கு தெரியுமா? வேலை என்று பரவாயில்ல, அங்க இருக்கிறதுக்கு நான் ஜபம் பண்ண வேண்டும், இது ஜபத்தின் நேரம், இன்றைக்கு நான் ஜபம் பண்ண வேண்டும், தேவனுடைய சமூகத்தில் நான் வேண்டுதல் செய்ய வேண்டும், ரெண்டு மற்ற காரியங்களை ஒதுக்கி விட்டீங்களே, ஆண்டவர் இவைகளை பார்த்து கொண்டு இருக்கிறார், இவைகளுக்கு அவர் பதில் கொடுப்பார் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. யாக்கோப்பு தேவனோடு போராடி ஜபம் பண்ணினான், ஐயா போராடி ஜபம் பண்ணினான். ஹல்லேலூயா. ஆகையினாலே போராடி ஜபம் பண்ணுங்கள். இரண்டாவது யாத்திராகமம் 32 அதிகாரம் 9 வசனத்தில் இருந்து வாசிங்க. யாத்திராகமம் 32:9 வசனத்தில் இருந்து,
பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, இந்த ஜனங்களை பார்த்தேன், இவர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், ஆகையால் என் கோபம் இவர்கள் மேல் மூளவும், நான் இவர்களை அழித்து போடவும், நீ என்னை விட்டு விடு, உன்னை ஒரு பெரிய ஜாதியாக்குவேன் என்றார். மோசே தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, தேவரீர், மகா பலத்தினாலும் வல்லமை உள்ள கையினாலும் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உம்முடைய ஜனங்களுக்கு விரோதமாக உம்முடைய கோபம் பற்றி எறிகிறது என்ன? மலைகளில் அவர்களை கொண்டு போடவும், பூமியின் மேல் இராதபடிக்கு அவர்களை நிர்மூலமாக்கவும், அவர்களுக்கு தீங்கு செய்யும் பொருட்டே அவர்களை புறப்பட பண்ணினார் என்று எகிப்தியர் சொல்லுவானேன்? உம்முடைய கோபத்தின் உக்கிரத்தை விட்டு திரும்பி உமது ஜனங்களுக்கு தீங்கு செய்யாதபடி அவர்கள் மேல் பரிதாபங்கொள்ளும், உமது தாசராகிய ஆபிரகாமையும் ஈசாக்கையும் இஷ்டவேலையின் நினைத்தருளும், உங்கள் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி நான் சொன்ன இந்த தேசம் முழுவதையும் உங்கள் சந்ததியார் என்றென்றைக்கும் சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு கொடுப்பேன் என்று உம்மை கொண்டே அவர்களுக்கு ஆணையிட்டு சொன்னீரே என்று கெஞ்சி பிரார்த்தித்தான். அப்பொழுது கர்த்தர் தமது ஜனங்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு பரிதாபம் கொண்டார்.
இங்கே நீங்க பாத்தீங்கன்னா, பிதாவாகிய தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி கொண்டு வருகிற பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் செய்யாத எல்லாத்தையும் செய்தாங்க, முறுமுறுத்தாங்க, கோபப்பட்டாங்க, பிரச்சனை பண்ணினாங்க, தேவ ஊழியருக்கு விரோதமாக எழுப்பினாங்க, தேவனுக்கு விரோதமாக எல்லாவற்றையும் செய்துவிட்டு ஆண்டவர் பார்த்து கடைசியில் என்ன தெரியுமா சொன்னார்? இவங்க வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், இவங்களை நான் அழிக்க போகிறேன். மோசே, மோசே, இந்த ஜனங்களை நான் அழிக்க போகிறேன் என்று மோசே இடத்துல ஆண்டவர் சொன்ன உடனே மோசே எப்படி தெரியுமா காரியத்தை அதில் சரிப்படுத்தினான்? எனக்கு ஆச்சரியம் என்ன தெரியுமா? ஒருவேளை மோசே ஒரு லோயரா இருந்திருக்கலாம், இப்படிப்பட்ட காரியத்தை விட அவன் செய்து கொண்ட இந்த காரியத்தை பார்த்தபோது அவன் லோயரா இருந்திருக்கேன். ஏன் தெரியுமா? அவனுக்கு நன்றி, பின்னுக்கு அவனுக்கு முன்பாக நடந்ததெல்லாம் ஞாபகம் வந்துச்சு. என்ன தெரியுமா? ஆண்டவரு, நீ யாக்கோப்புக்கு ஈசாக்குக்கெல்லாம் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் இருக்கு பாருங்க, அந்த வாக்குத்தத்தோடு இப்ப முடிய சமூகத்துல வாற, ஆகையினால இந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேற வேண்டுமே ஆண்டவரே, அதனாலே நீர் உம்முடைய ஜனத்தை அழிக்காதிரும் என்று சொல்லி சொன்னான் பாருங்க. யாக்கோப்புக்கும் ஈசாக்குக்கும் தேவன் எப்படி சொன்னார் தெரியுமா? இந்த பூமியை பார், இந்த மணலை பார், இப்படி நான் சந்ததியை ஆசீர்வதிப்பேன், இந்த தேசத்துக்கு நீங்க திரும்பி வருவீர்கள், இந்த தேசத்தை உங்களுக்கு சொந்தமாக கொடுப்பேன் என்று சொல்லி எல்லாம் ஏராளமான வாக்குத்தங்களை கொடுத்து விட்டு தேவன் என்ன சொல்லுகிறார்? இப்பொழுது நான் இந்த ஜனங்களை அழிக்க போகிறேன். மோசிச்சுன்னா, ஆண்டவரே, நீர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறீரே, நீர் இந்த ஜனங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறீரே, தேவனுடைய சமூகத்தில் போராடி ஜபம் பண்ணுங்க. இரண்டாவது, உங்களுக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்களை தேவனுக்கு முன்பாக வையுங்கள். தயவு செய்து நான் சொல்லுகிறதை கொஞ்சம் கவனித்து கேளுங்க. இஸ்ரவேலருக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் தான் இந்த இடத்துல ஜனங்களை அழிக்க முடியாமல் போனது. மோசே சொன்னா, நீரும் ஜனத்துக்கு வாக்குத்தத்தம் பண்ணிருக்கிறீரே, உலகத்தார் என்ன சொல்லுவார்கள் என்று சொல்லி அவன் பேசுறான், ஆண்டவரோட பேசுறான், 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 பேசுறான். அவன் அவங்களுடைய வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையில எத்தனை வாக்குத்தத்தம் கிடைச்சது தெரியுமா? ஒவ்வொரு வருஷத்திலையும் ஆரம்ப வருஷத்தின் ஆரம்ப நாட்களில் நமக்கு எத்தனை வாக்குத்தத்தங்கள் கொடுக்கப்படுகிறது. எல்லாம் எடுத்து வச்சிருக்கிறோம், எல்லாம் பைபிளுக்குள்ள வச்சிருக்கிறோம், சிலர் நாம் எழுதி வைத்திருக்கிறோம். ஆண்டவரே, இந்த வாக்குத்தத்தின்படி என் குடும்பத்தை, என் பிள்ளைகளை, என் சபையை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை நான் விடமாட்டேன், உம்மை நான் விடமாட்டேன். மோசே ஒரு கூட்ட ஜனத்துக்கு அவண்டி பறந்து பேசுகிறான், ஆண்டவரே வேணாவா? ஏன் ஏன் மோசே வேணா? ஆண்டவரே 13 வசனத்தை வாசிங்க.
உமது தாசராகிய ஆபிரகாமையும் ஈசாக்கையும் இஷ்டவேலையும் நினைத்தருளும். உங்கள் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி.
உங்கள் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணுவேன் என்று சொல்லிவிட்டு இப்ப நீர் சொல்லுகிற இந்த ஜனத்தை நான் அழிக்கப் போகிறேன் சொல்லி எப்படி ஆண்டவரே ஆகும்? எப்படி ஆண்டவரே ஆகும்? நீரும் ஜனத்தை பெருக பண்ணுவேன் என்று சொன்னீரே, உம் ஜனத்தை நடத்திக் கொண்டு போவேன் என்று சொன்னீரே, பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு கொண்டு போவேன் என்று சொன்னீரே, இப்பொழுது என்ன ஆண்டவரை சொல்லுகிறீர்? உம் ஜனத்தை அழிக்கப் போகிறேன் சொல்லுகிறீரே என்று சொல்லி மோசே கேட்கிறான். மோசே இந்த பாருங்க, அந்த பக்கத்துல நூலை போட்டுட்டு ஆதியாகமம் 22:16 வாசிங்க, அதுக்கு மேல போறீங்க 10-10 வசனத்தில் இருந்து வாசிங்க.
பின்பு ஆபிரகாம் தன் குமாரனை வெட்டும்படிக்கு தன் கையை நீட்டி கத்தியை எடுத்தான். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வானத்திலிருந்து ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் நுயகசுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் போது இதோ பின்னாக புதரிலே தன் கொம்புகளை சிக்கிக் கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் போய் கடாவை பிடித்து அதை தன் குமாரனுக்கு பதிலாக தகன பலியிட்டான். ஆபிரகாம் அந்த இடத்துக்கு யெகோவாஜீரே என்று பேரிட்டான். அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்துக் கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. கர்த்தருடைய தூதனானவர் இரண்டாம் தரம் வானத்திலிருந்து ஆபிரகாமை கூப்பிட்டு, நீ உன் புத்திரன் என்றும் உன் வேகசுதன் என்றும் பாராமல் அவனை ஒப்புக் கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியால் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே
ஆசீர்வதிப்பேன்,
உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும்
உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும்
கடற்கரை மணலைப் போலவும்
கடற்கரை மணலைப் போலவும்
பெருகவே பெருக பண்ணுவேன்
பெருக பண்ணுவேன் என்று
உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரித்துக் கொள்ளுவார்கள்
என்றும்
நீ என் சொல்லுக்கு கீழ்ந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
ஆணையிட்டு சொல்றேன் பாரு, ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்த வாக்கு தத்துவமே. ஆபிரகாமுக்கு உன் சந்ததியை நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி என் பேர்ல நான் ஆணையிட்டு கொடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டு வந்து மோசே இடத்துல ஆண்டவர் என்ன சொல்றார் தெரியுமா? இந்த ஜனம் வளங்கா கழுத்துள்ள ஜனமப்பா, இந்த ஜனத்தை நான் அழிக்க போகிறேன். மோசே சொல்றான், இல்லை ஆண்டவரே, முடியாத ஆண்டவரே, ஏப்பா நீர் வாக்கு தத்தம் பண்ணி இருக்கிறீரே, எனக்கு வாத்து கொடுத்திருக்கிறீரே, எனக்கு ஆணையிட்டு கொடுத்திருக்கிறீரே, அதனாலே இந்த ஜனத்தை அழிக்காதிரும் ஆண்டவரே என்று சொல்லி அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். நான் கேட்கிறேன்னு சொல்லிச்சுன்னா, நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவோ வாக்கு தத்தங்கள் இருக்கிறது, எல்லாம் அங்கங்கேயே நாம் வைத்திருக்கிறோம் பாருங்க, அங்கங்கே கொழுவப்பட்டிருக்கிறது பாருங்க. நமக்கு தேவன் கொடுத்த வாக்கு தத்தம், தேவ ஊழியக்கண்ணாலே கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தங்கள், உன்னை எப்படி நடத்துவேன், இப்படி செய்வேன், ஐயா நீ தேவனுடைய சமூகத்துல இருந்து தேவனுடைய பாதத்தை பிடித்திருந்து கதறி கொளறி தேவனுடைய ஆசீர்வதிக்கும் வரைக்கும் நான் விடமாட்டேன் என்று சொல்லும் வரைக்கும் உன் ஆசீர்வாத வாக்கு தத்தங்கள் உன்னோடே உன் வீட்டிலே இருக்குமே ஒழிய வேற எதுவும் நடக்காதப்பா. வாக்கு தத்தங்களை கொண்டு வாங்க. தேவன் தனிப்பட்ட விதத்தில் எங்களோடு பேசிய வாக்கு தத்தங்கள் எத்தனை, தேவ ஊழியக்காரலாம் உனக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தங்கள் எத்தனை, ஜபத்தில் உனக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தங்கள் எத்தனை. அநேகருக்கு வாக்கு தத்தங்கள் அல்லாவிட்டால் ஜபம் இப்படியான காரியம் சொல்லிச்சுன்னா ஒரு மாதிரி இருக்கும் பாருங்க, என்ன பேசுகிறார்கள்? கிறிஸ்தவத்தின் ரகசியம் இது தெரியுமா? இது தேவனோடு பேசுகிற ஒரு காரியம், தேவனோடு உறவாடுகிற ஒரு காரியம், இதுதான் கிறிஸ்தவத்தின் முக்கியமான ஒரு பகுதி இருக்கிறது. தேவன் வார்த்தையினுடா எங்களோடு பேசுகிறார், ஆனால் நீ நானுமோ தேவனோடு ஜபத்தினுடாய் பேசுகிறோம் என்பதை மறந்துவிடக் கூடாதையா. அநேகருக்கு ஜபம் என்று சொல்லி சொன்னால் ஒரு மாதிரி இருக்கிறது, வேண்டுதல் என்று சொன்னால் ஒரு மாதிரி இருக்கிறது, அந்த இடத்திலே போவதற்கு அந்த இடத்துக்கு நிற்பதற்கு ஒரு மாதிரி இருக்கிறது. பாருங்க, தேவனோடு பேசுங்கப்பா, அவருடைய பாதத்தில் விழுந்து கிடங்க. மோசே போல நின்று ஜபம் பண்ணுங்க, ஆண்டவரே வாக்கு தத்தம் பண்ணினீரே செய்யும் ஐயா, எனக்கு கொடுத்திரு, என் பிள்ளைகளுக்கு கொடுத்திரு. வாக்கு தத்தம் எடுக்கிற பொழுது பிள்ளைகளுக்கு குடும்பத்திற்கு அவருக்கு இவருக்கு எல்லாருக்குமே எடுத்துட்டு போறோம் தெரியுமா? வருஷத்தின் முதல் நாள்ல என்ன பண்ணுகிறோம்? எல்லாருக்கும் வாக்கு தத்தங்கள், ஆனா அதை வைத்து ஜபம் பண்ணுகிறோமா? அதன்படி தேவன் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும் இல்லையே. இன்றைக்கு அநேகருடைய வாக்கு தத்துவம் எங்கென்றே தெரியாது. அநேகருக்கு இந்த வருஷத்துல கொடுக்கப்பட்ட வாக்கு தத்துவம் எங்கென்றே தெரியாது. ஆனா எடுப்போம் எல்லாரும் வாக்கு தத்துவங்களை அலட்சியமா எண்ணாதீர்கள். அது ஏற்ற காலத்திற்கும் ஏற்ற நேரத்துக்கும் தேவைப்படும். அன்றைக்கு அங்கே கொடுக்க வாக்கு தத்துவம் இன்றைக்கு மோசேயினுடைய காலத்திலே தேவைப்பட்டது. உனக்கு அன்று நாள் கொடுத்த வாக்கு தத்துவம் ஒரு நாள் உனக்கு உன் பிள்ளைகளுக்கு உன் சந்ததிக்கும் தேவைப்படும். ஐயா, அதை பிடித்துக்கொள், அதை வைத்து ஜபம் பண்ணி அதை தேவனுடைய சமூகத்தில் வை. ஆண்டவர் அதை செய்யும் வரைக்கும் ஆண்டவரை விடாத, போராடி ஜபம் பண்ணுங்க. வாக்கு தத்துவம் தேவனுடைய சமூகத்தில் வைத்து ஜபம் பண்ணுங்கப்பா, ஜபம் பண்ணுங்க. மூன்றாவது காரியம் 1 ராஜாக்கள் 18 அதிகாரம். சோ அதற்கு முன்பதாக நீங்க யாக்கோப்பு 5 அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். யாக்கோப்பு 5 அதிகாரம் 17-18 வாசியுங்கள்.
எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாயிருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான்.
திருப்பி வாசிங்க.
எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாயிருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான்.
எலியா என்பவும் நம்மை போல பாடுள்ள ஒரு மனுஷன் ஐயா. எல்லாரும் சந்தர்ப்பத்திற்கும் சூழ்நிலைக்கும் ஏற்ற விதத்தில் எலியாவை பாவித்துக் கொள்வார்கள். தெரியுமா, நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே இது நடக்கிற ஒரு காரியம். நமக்கு எப்பொழுதெல்லாம் பலவீனம் வருதோ அப்பொழுதெல்லாம் எலியாவை தூக்கி விடுவோம். ஆனால் எலியா செய்த காரியங்களும் இருக்கிறது என்பதை மறந்துவிடக் கூடாது. அவன் செய்த அசாதாரணமான காரியத்துக்கு முன்பதாக நாம் எவரும் நிற்க முடியாது. ஆனால் பலவீனங்களும் பண்ணங்களும் நம்மளை தோண்டுகிற பொழுது எலியாவும் நம்மை போல பாடுள்ள மனுஷனே என்று சொல்லி தீர்த்து விடுவோம். பாருங்க, எலியா செய்த அசாதாரணமான காரியத்தின் நிமித்தம் அவன் பலவீனனானான் என்று சொல்லலாம். எப்பொழுது அவன் சோர்ந்து போனான், சூரை செடி கீழே படுத்து கிடந்தான், எனக்கு வேணாப்பா, எனக்கு ஒண்ணுமே வேணாம். ஆனா நாம எல்லாத்துக்கும் அவனை எடுத்து வச்சு அவனை போல நானும் பாடல மனுஷன், நானும் பாடல மனுஷன், நானும் பாடல, என்னுடைய சரிக்கிறவன் சோர்ந்து சரிக்கிறான், அது இதன்னு சொல்லி சொல்லிக்கொண்டே இருப்பேன். நிறுத்துங்க, திருப்பி வாசிங்க அந்த வசனத்தை.
எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாயிருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. மறுபடியும் ஜெபம் பண்ணினான், அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது, பூமி தன் பலனை தந்தது.
எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாக இருந்து அவன் எப்படி ஜெபம் பண்ணான் தெரியுமா? கருத்தாக ஜெபம் பண்ணான். முதலாவது போராட்டமான ஜெபம், ரெண்டாவது வாக்கு தத்துவம் பண்ணப்பட்ட ஜபம், மூன்றாவது கருத்தான ஜபம் பண்ணுங்க. கருத்து ஜபம் பண்ணுகிற பொழுது சொற்கள் அப்படியே படியணும் பாரு. அப்படித்தான் ஜபம் பண்றான் எலியா. எலியா 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 தீர்க்கதரிசி அவனுடைய சம்பவத்தில் இப்ப பாருங்க என்னன்னா, நம்முடைய வாழ்க்கையில பல விதத்திலே நாம் பல விதத்திலே ஜபம் பண்றோம். சொல்றேன் கேளுங்க. இன்றைக்கு இல்லாவிட்டா இந்த மாசம் 1 வருஷம் 2 வருஷம் ரட்சிக்கப்பட்டவனை வைத்து நான் பேசல. அவன் எப்படித்தான் ஜெபம் பண்ணாலும் ஆண்டவருக்கு கேட்பதற்கு அருமையாகவும் இனிமையாகவும் தான் இருக்கும் பாரு. ஆனா பல ஆண்டுகள் ரட்சிக்கப்பட்டு தேவனி சமூகத்தில் நிற்கிற மனுஷன் ஜெபம் பண்ணுகிற பொழுது அதிலே கருத்து இருக்க வேண்டும், அதிலே காரம் இருக்க வேண்டும், அதிலே வலிமை இருக்க வேண்டும், அதை தேவன் அங்கீகரிக்கதா இருக்க வேண்டும். 15 வருஷம் 20 வருஷம் ரட்சிக்கப்பட்டும் வளரக்கூடாது பாருங்க, தேவனுடைய சமூகத்தில் என்று புலம்ப கூடாது பாருங்க. வழங்குறதா அநேக தடவைகளை நாம் என்ன செய்கிறோம், என்ன செய்கிறோம், உணர்வு பூர்வமான காரியத்தை கொண்டு வந்து ஜபத்தில் நாம் நிறுத்தி விடுகிறோம். அப்படி அல்ல ஜபம். நாம் ஜபம் பண்ணுகிற பொழுது என்ன செய்ய வேண்டும், கருத்தாக கண்ணியமாக தேவனிடத்தில் கேட்க வேண்டும். ஆண்டவரே, இதை நான் செய்யணும், நீர் இப்படி செய்யும் ஆண்டவர் என்று சொல்லி கருத்தாக ஆண்டவருக்கு வார்த்தைகளை கொடுத்து வேதத்தில் இருக்கிற வசனங்களை நீங்கள் தூக்கி தேவனுடைய சமூகத்தில் வைத்தீங்கன்னு சொல்லி சொன்னா ஆண்டவர் அதை செய்வார். பாருங்க, வேத வாக்கு தத்துவங்களை கொண்டு வந்து தேவ சமூகத்தில் வைத்து ஆண்டவரை நீர் சொல்லி இருக்கிறீர், செய்யும் என்று சொன்ன ஆண்டவர் அதை செய்வார். பாருங்க, செய்வார். ஜெபம் என்பது தேவனோடு உறவாடுகிறது உண்டாகும், ஜெபம் என்பது தேவனோடு பேசுகிறது உண்டாகும். எலியா தீர்க்கதரிசி ராஜாக்கின் புஸ்தகத்தில் என்ன சொல்லுகிறார் தெரியுமா, என்ன சொல்லுகிறார் தெரியுமா, அநேக ஜனங்களுக்கு முன்பாக அநேக அந்நியர்கள் மத்தியிலும் முன்பாக அவன் சவால் விடுகிறான். என்ன தெரியுமா, இன்றைக்கு நான் தேவனை உங்களுக்கு காண்பிக்கிறேன், நான் உங்களுக்கு தேவனை காண்பிக்கிறேன் சொல்லி ஆண்டவரை நோக்கி என்ன தெரியுமா, கருத்தாய் ஜெபம் பண்ணான் ஆண்டவரே. அதுல அவன் பாவிக்கிற வார்த்தை என்ன தெரியுமா, உம்முடைய ஊழியக்காரனாகிய நான் ஜெபம் பண்ணுகிறேன்ப்பா, நீ தேவனுடைய சமூகத்திலிருந்து எப்படியா ஜபம் பண்ணுகிறாய், எப்படி ஜபம் பண்ணுகிறாய், எப்படி ஜபம் ஆண்டவரே, நான் உம்முடைய பிள்ளையப்பா, நான் உம்முடைய பிள்ளை, நீர் என்னை நேசிக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன், எனக்கு இந்த காரியத்தை செய்வீரா, எனக்கு இந்த சம்பவத்தை செய்வீரா, இந்த காரியத்தை நடத்துவீரா, பிள்ளைகளுக்கு என் குடும்பத்துக்கு என் சபைக்கு இதை செய்வீரா, ஏன் தெரியுமா, நான் உம்முடைய பிள்ளை ஆண்டவரே, நான் உம்முடைய பிள்ளை ஆண்டவரே. இப்படிப்பட்ட விதத்தில் நீ எப்பொழுது ஜபம் பண்ணினாய், எப்பொழுது ஜபம் பண்ணாய், எலியா ஜபம் பண்ணான். ஒன்று ராஜாக்கள் 18 அதிகாரத்துக்கு இப்ப திருப்பிக் கொள்ளுங்கள். ஒன்று ராஜாக்கள் 18 அதிகாரம் 35 வசனத்திலிருந்து வாசிங்க, சீக்கிரமாக 18:35 வாசிங்க.
அப்பொழுது தண்ணீர் பலிவிடத்தை சுற்றிலும் ஓடினது, வாய்க்காலையும் தண்ணீரினால் நிரப்பினான். அந்திப்பலி செலுத்தும் நேரத்திலே தீர்க்கதரிசியாகிய எலியா வந்து ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோப்புக்கும் தேவனாகிய கர்த்தாவே, இஸ்ரவேலிலே நீர் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும்,
நான் உம்முடைய ஊழியக்காரன் என்று சொல்லியா வாசிங்க,
நான் இந்த காரியங்கள் எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்றும்,
உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்று சொல்லி
இன்றைக்கு விளங்க பண்ணும்,
இன்றைக்கு இதை தெரியப்படுத்தணும் ஆண்டவர,
கர்த்தாவே நீ தேவனாகிய கர்த்தர் என்றும், தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும், இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும் என்றார்.
அப்பொழுது
கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியையும் விறகுகளையும் கற்களையும்
பாருங்க, பலியேற்பாட்டில் நீங்க பாத்தீங்கன்னா, எல்லாட்ட பல ஆண்டுகளுக்கு முன்பாக நீங்க பாத்தீங்கன்னா, பலியிடுவது என்பது நோமல், எல்லாரும் பலியிடுவார்கள். ஏன்னா அந்த நாட்களில் பலியிடுவது என்பது ஒரு நியமமாக இருந்தது. அநேக சமயங்களில் இன்றைக்கும் என்ன செய்கிறார்கள், பலியிட்டுக் கொண்டு இருக்கிறார்கள். இந்த பலியண்டையில வந்த பொழுது தேவனுடைய ஊழியக்காரன் என்ன சொல்றான்னு சொல்லிச்சுன்னா, வானத்தில இருந்து அக்கினி இறங்கினா அதுதான் தெய்வம் என்று சவால் விடுகிறான். ஆகையினால ஒரு கூட்டம் இருந்து என்ன செய்கிறது என்று சொல்லிச்சுன்னா, பலியை எல்லாம் ஆயத்தப்படுத்தி விட்டு அந்த பலியை சுத்தி சுத்தி வந்து தங்களை கஷ்டப்படுத்தி தங்களை கீறி ரத்தங்களை சிந்து என்ன செய்கிறார்கள், பாகால் என்ற ஒரு தெய்வத்தை நோக்கி அவர்கள் கூப்பிடு கூப்பிடு என்று கூப்பிட்டு முடியாமல் போன பொழுது எலியா என்கிற தேவனுடைய மனுஷன் வந்து என்ன செய்யறான் தெரியுமா, நிறைய தண்ணி கொண்டு வந்து ஊத்துங்கப்பா, எங்க நீங்க வைத்திருக்கிற விறகுகள் மேல பலிகளின் மேல கொண்டு வந்து நல்லாய் தண்ணிகளை ஊட்டுங்க, நிறைய ஊட்டுங்க என்று சொல்லிவிட்டு தான் அவன் ஜபம் பண்ண ஆரம்பிக்கிறான். நீர் தேவன் என்பதை இந்த ஜனங்களுக்கு நிரூபியும் ஆண்டவரே, நீர் ஆண்டவர் என்பதை இந்த ஜனங்களுக்கு நிரூபியும் ஆண்டவர் என்று சொல்லி அவன் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் அருமையாக இருந்தது. அதுல பிசகள் கிடைக்கல பாருங்க, அறகுறையாக இழுக்கவும் இல்ல பாருங்க. அவன் கிளீனா ஜபம் பண்ணினான் தேவனை நோக்கி, நான் உம்முடைய ஊழியக்காரன் என்று சொல்லியும், நீர் தேவனே இந்த ஜனங்களுடைய தெய்வம் என்பதையும் இன்றைக்கு இந்த ஜனங்களுக்கு நிரூபியும் அப்பா, நிரூபியும் நிரூபியும். தேவனை நம்பாத ஒரு சிலர் நீங்க இங்க இருப்பீங்கன்னு சொல்லிச்சுன்னா, நான் சொல்லுகிறதை கவனித்து கேளுங்க. நான் உனக்கு தெய்வத்தை நிரூபிக்க விரும்பல, நீ தேவனை நோக்கி பார்த்து சொல்லு, யார் உண்மையான தெய்வம் என்பதை எனக்கு காண்பியும் காண்பியும். எனக்கு அநேகரை தெரியும், இப்படிப்பட்ட ஜபங்களை பண்ணி அநேகர் தெய்வத்தை கண்டார்கள், தேவனோடு பேசினார்கள். அநேகருக்கு இன்றைக்கு என்ன நடக்கிறது, தெய்வ பயமே இல்லாமல் போய்விட்டது. பாரு, உலகத்திலே நடக்கிற காரியங்களை பார்த்து 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 என்ன நடக்கிறது, தெய்வ போயமே இல்லாமல் போய்விட்டது. குடும்பங்கள் சந்ததிகள நடக்கிற காரியங்களை பார்த்து பார்த்து, கடந்த முறை இந்த கிட்டடியில் நினைக்கிற பேப்பர்ல என்னத்திலே பார்த்தேன் இல்லையா, சொந்த தாய் தன்னுடைய மகனை கொலை செய்து விட்டார், கொலை செய்து விட்டார். இவைகளை பார்த்து தெய்வம், அநேகர் கேட்கிற கேள்வி, தெய்வம் இருக்கிறதா, தெய்வம் நிக்கிறதா, தெய்வம் போகிறதா? ஐயா, நீ கேட்டாலும் சரி கேட்காவிட்டாலும் சரி, தெய்வம் இருக்கிறது இருக்கிறது, தெய்வம் வாழுகிறது வாழுகிறது, அதை எவராலும் மாற்ற முடியாது. நானும் நீயும் சேர்ந்து தெய்வம் இல்லை என்று சொன்னால் கூட தெய்வம் இருக்கிறது இருக்கிறது. எலியா தீர்க்கதரிசி ஜபம் பண்ணினான், நீர் நிரூபியும், இன்றைக்கு நிரூபியும் என்ற உடனே வானத்திலிருந்து அக்கினி புறப்பட்டு பலியை பச்சுத்தான், அப்படியே எடுத்துட்டு பாருங்க. அப்பொழுது அங்க வந்திருந்த அவ்வளவு ஜனங்களை என்ன சொன்னாங்க தெரியுங்க, இவர்தான் தெய்வம், இவர்தான் தெய்வம். இன்னைக்கு ஜனங்களுக்கு அற்புதம் தேவைப்படுகிறது. தெய்வம் இருக்கிறார் என்று சொல்லிச்சுனால் அற்புதம் செய்தாத்தான் தெய்வம் என்று சொல்லி அர்த்தம் கொள்ளுகிறார்கள். தோமாவை பார்த்து ஆண்டவர் என்ன தெரியுமா சொன்னார், நீ கண்டு விசுவாசிக்கிறாய், காணாமல் நம்புகிறவர்கள் பாக்கியவான்கள், காணாமல் தேவன் இருக்கிறார் என்று நம்புகிறவர்கள் பாக்கியவான்கள். அநேகருக்கு இன்றைக்கு தெய்வம் இருக்குன்னு சொன்னா இப்படி செய்ய சொல்லு, அப்படி காட்டு, இப்படி செய் என்று சொல்லுகிறார்கள். நீ சொல்லுகிறபடி எல்லாம் தெய்வம் செய்தால் தெய்வம் எதற்கு இந்த பூமியில்? தெய்வம் எதற்கு இந்த பூமியில்? கருத்தாய் ஜெபம் பண்ணுங்கப்பா, சிந்தித்து ஜெபம் பண்ணுங்க. என்ன தேவ சமூகத்தில் சொல்ல போறேன்னு சொல்லி கொஞ்சம் கொடுங்க, கொஞ்சம் யோசிங்கப்பா. ஏதோ போனவா ஜெபம் பண்ணணுமா, அள்ளி கொட்டினமா, இருதயத்தில் இருந்த எல்லாத்தையும் போட்டமாம், வந்தமா, அது சரியோ அது புளியோ என்னவோ? இந்த பகுதியில் நிற்கிற பொழுது என்னமோ ஒரு காரியத்தை சொல்றீங்க, கவனமா கேளுங்க. ஜெபம் என்பது பரிந்து பேசுகிறது உண்டாகும், ஜெபம் என்பது கட்டுகிறது உண்டாகும், ஜெபம் என்பது சுகப்படுத்துகிறது உண்டாகும், ஜெபம் என்பது தேவனிடத்திலிருந்து நன்மையை கொண்டு வருகிறது உண்டாகும். இவைகளுக்கு அப்பாக எந்த விதத்தில் நீங்கள் ஜெபித்தாலும் அதற்கு வேதத்தில் நாம் ஆதாரம் கொடுக்க முடியாது. வணங்குறதா? ஜெபம் என்பது தேவனிடத்தில் இருந்து மனுஷன் செய்ய முடியாதது ஒன்றை செய்ய வைப்பது. ஜெபம் என்பது தேவனை நோக்கி, ஆண்டவரே நான் இந்த எல்லைக்கு அங்கால என்னால முடியாது என்பதை அங்கீகரிப்பது. வணங்குறதா? அதை மாறி நாம சரிசெயர் பரிசெயர் ஜெபம் பண்ணது போல ஜெபம் பண்ணி முடிச்சிடக்கூடாது. வணங்குறதா? வணங்குறதா? தாழ்ந்த உள்ளத்துக்கும் தாழ்மை உள்ள ஜபத்துக்கும் தேவன் கிருபை அளிக்கிறார். அதை குறித்து நான் பேச விரும்பினேன், ஆனா முடியல. தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் என்ன செய்கிறார்? கிருபை அளிக்கிறாரா? ஜபம் என்பது ஏதோ சத்தத்தை உயர்த்தி நாலு பேர் மத்தியிலே நர்மையாக, எனக்கு ஆரம்ப நாட்கள் எனக்கு என்ன தெரியுமா விருப்பம், நான் உங்களுக்கு முதல்ல சொல்லியிருந்தேன், அடுக்கு வார்த்தையிலே ஜபம் பண்ண வேண்டும் என்று என்னுடைய விருப்பம். எல்லாரையும் விட நல்லாக ஜபம் பண்ண வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். வார்த்தைகளை சரிப்படுத்தி சேர்த்து கொழுவி சரியாக எல்லாரும் எனக்கு சொல்லணும், அம்பி நீ ஜபம் பண்ணது நல்லா இருந்தது என்று சொல்லி விருப்பம். ஜனங்கள் நல்லா இருந்தது என்றதை கேட்பதை விட அது தேவனுடைய சமூகத்தில் போய் எட்டி ஒரு நன்மையை கொண்டு வருகிறது என்பதே சரியான ஜபமாகும். இன்றைக்கு ஜபம் பண்ண உடனே நாம் சொல்ல முடியாது நல்லா இருந்தது பிரதர் ஜபம், நல்ல அருமையாக இருந்தது. அதற்கு மேலாக கருத்துள்ள ஜபத்துக்கு கொண்டு வாருங்க. தேவனுடைய ஊழியக்காரனாகி நான் ஜெபம் பண்றேன்ப்பா, தேவ பிள்ளையாகி நான் ஜெபம் பண்றேன் ஆண்டவரே, நீ தெரிந்து கொண்ட உம்முடைய பிள்ளை நான் ஜெபம் பண்றேன் ஆண்டவரே, இன்றைக்கு இந்த காரியத்தை சந்தியும், இந்த குடும்பத்தில் இருக்கிற தேவைகளை சந்தியும், சபையில் இருக்கிற காரியங்களை சந்தியும், சுகப்படுத்தும் ஆண்டவரே என்று சொல்லி ஐயா கருத்தாய் ஜெபம் பண்ணுங்கப்பா. ஜெபம் என்பது என்னவருடைய சம்பவத்தை கொண்டு வந்து சொல்லுவது அல்ல. ஜெபம் என்பது தேவனுக்கு தாழ்ந்த மனதோடு நற்சிந்தையோடு விளங்குறதா என்ன சொல்றது, அதாவது நற்சிந்தை, அதாவது நாம் எதை கருகினாலும் அதை நல்லெண்ணத்தோடு செயல்பட விரும்ப வேண்டும், நல்லெண்ணத்தோடு செயல்பட வேண்டும். அதுவே காரியமாக, அதுவே கருப்பொருளாக. எங்கேயும் ஜபத்தில் தீய காரியத்தை செய்ய சொல்லி கேட்கப்படவில்லை. ஜபத்தில் நீங்க பாத்தீங்கன்னா அப்படி செய்ய நேரம் தாவீது காலத்தில் நாம் ஜபம் பண்ணதை பார்த்திருக்கோம். தாவீதுக்கு பெரிய பிரச்சனை, அது வேற ஸ்டோரி பாருங்க. தாவீது என்ன செய்யறன்னு தெரியாம தேவ சமூகத்தில் இருந்து புலம்புவோம், ஆண்டவரை இப்படி செய்யும் அப்படி செய்யும், இவங்க எனக்கு எதிரா பேசுறாங்க, இவங்க எனக்கு எதிரா நிக்கிறாங்க, என்ன ஆண்டவரை என்ன செய்ய மாட்டேன்றீர், ஒன்னு சொல்ல மாட்டேன்றீன்னு சொல்லி சிறுபிள்ளைய போல அழுதான் பாருங்க. ஆனா புதிய பாட்டுல நீங்க பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா ஜபம் என்பது மற்றவர்களை கட்டி தேவனிடத்திலிருந்து நன்மையை கொண்டு வருகிறது உண்டாகும், தேவனிடத்திலிருந்து பதில்களை கொண்டு வருகிறது உண்டாகும், தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிறது உண்டாகும், தேவனிடத்திலிருந்து ஒரு காரியத்தை பெற முடியாத எல்லைக்கு அப்பாற்பட்ட காரியத்தை கொண்டு வருவது ஜபமாகும். ஜபமே ஜெயம் என்று சொல்லி அநேகர் சொல்லுவார்கள். அது என்ன தெரியுமா? ஒரு நல்ல காரியத்தை நாம் பெற்றுவிட்டால் அதிலே ஜெயம் எடுக்கிறோம் என்பதை அர்த்தமாகும். அதை விட்டுவிட்டு நாம் பேசுகிற விதத்திலே ஒரு ஜெயம் கொண்டோம் என்று சொல்லி நாம் நினைத்து விடக்கூடாது. ஆகையினாலே முதலாவது என்ன செய்தோம்? போராடி ஜெபம் பண்ணுங்க. இரண்டாவது என்ன செய்ய வேண்டும்? வாக்குத்தத்தோடு தேவனுடைய சமூகத்தில் நில்லுங்கப்பா. மூன்றாவது என்ன செய்ய வேண்டும்? கருத்தாக நாம் தேவனுடைய சமூகத்திலே ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை மறந்துறாங்க. என்ன ரெண்டு காரியம் இருக்கு, சீக்கிரத்தில் நாம் பார்த்து நம்ம முடிச்சிடும் பாருங்க. ரெண்டு ராஜாக்கள் 20வது அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். 2 ராஜாக்கள் 20வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து வாசிங்க.
அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாயிருந்தான். அப்பொழுது ஆமோத்தின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவற்புறமாக திருப்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி, ஆ கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமவுமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா மிகவும் அழுதான். ஏசாயா பாதி முற்றத்தை விட்டு அப்புறம் போகிறதற்கு முன்னே கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி அவர் சொன்னது, நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாயிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது
என்னவென்றால்,
உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன், மூன்றாம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய், உன் நாட்களோடைய 15 வருஷங்களை கூட்டுவேன்.
இங்க அப்படி பாத்தீங்கன்னு உன் விண்ணப்பத்தை கேட்டேன்னு சொல்றாரு. பாருங்க, அவன் பண்ணின விண்ணப்பம் என்ன தெரியுமா? எசேக்கியா ராஜ ஜபம் பண்ண ஜபம் என்ன தெரியுமா? ஆண்டவரே ஆண்டவரே, அந்த வசனத்தை வாசிங்க,
ஆ கர்த்தாவே,
ஆ கர்த்தாவே,
நான் உமக்கு முன்பாக உண்மையும்
நான் உமக்கு முன்பாக உண்மையும்
மன உத்தமமுமாய் நடந்து
மன உத்தமமுமாய் நடந்தேன் என்பதை நினைத்தரலும் ஐயா. என் பொருள் என்ன தெரியுமா? சாட்சியுள்ள ஒரு ஜபம் பண்ணுங்க, தேவனுக்கு முன்பாக நின்று சொல்லுங்க, ஆண்டவரே நான் வந்திருக்கிறேன், யாரு தெரியுமா, உண்மையாக உத்தமமாக உமக்கு பயந்து உன் சமூகத்தில் நிற்கிற நான் வந்திருக்கிறேன் ஆண்டவரே. ஏன்னுச்சுனா, எசேக்கிய ராஜா ஜபம் பண்ண ஜபத்துக்குத்தான் ஆண்டவர் சொல்றார், நான் உன் பதிலை கேட்டேன், நான் உன் பதிலை கேட்டேன். போன தீர்க்கதரிசி திரும்பி வர்றான், போன தீர்க்கதரிசி திரும்பி வந்து என்ன தெரியுமா சொல்றான், உன் ஜபத்தை ஆண்டவர் கேட்டார் பாரு, 15 வருஷம் கூட்டி கொடுத்திருக்கிறார், 15 வருஷம். இதுக்கு என்ன காரணம் தெரியுமா? அவன் வாழ்ந்த வாழ்க்கையே காரணம், அவன் தன் ஜனங்களை நடத்திய விதமே காரணம், அவன் தேவனுக்கு முன்பாக நின்ற நிலைமையே காரணம், வேற எதுக்குமே கிடையாது. ஆண்டவர் அதுக்கு மறுப்பு தெரிவிக்கவில்லை. உண்மையாக இருந்தியா இல்லையே, நீ சரியாய் செய்தியா இல்லையே, நீ சரியா நடந்தியா இல்லையே, அவன் சொன்ன எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் பதில் கொடுத்தால் என்ன தெரியுமா, எசேக்கியாவே உன் ஜபத்தை நான் கேட்டேனப்பா. இன்றைக்கு நாம் இத்தனை வருஷ காலமாக ஜபம் பண்ணுகிறோம் ஐயா, வேண்டுதல் செய்கிறோம், விண்ணப்பம் பண்றோம், ஆண்டவர் ஒன்னாலாவது பார்த்து உன் ஜபத்தை நான் கேட்டுட்டேன், விண்ணப்பத்தை நான் கேட்டுட்டேன், நீ சொன்ன காரியத்தின்படி நீ வேண்டிக் கொண்டதுபடி நான் செய்வேன், நீ பயப்படாதே என்று சொல்லி நமக்கு ஒரு நாள் சொல்லி இருந்தா எவ்வளவு பெரிய ஒரு காரியம் தெரியுமா, எவ்வளவு பெரிய பாக்கியம் தெரியுமா, எவ்வளவு ஒரு வைராக்கியமான காரியம் தெரியுமா. ஆண்டவரே, எசேக்கியா போல சாட்சியுள்ள ஒரு வாழ்வு எனக்கு வாழ உதவி செய்யுங்க, அப்படிப்பட்ட ஜபத்தை தேவனி சமூகத்திலே வையுங்கப்பா. இந்த பாருங்க, தேவன் ஆண்டவர் கேட்கிற கர்த்தாவே வாசத்தில் யார் வாசம் பண்ணுவாப்பா, உடைய கூடாரத்தில் யார் தங்குவான், அப்ப நாம சொல்ல முடியுமா, ஆண்டவரே நான் உம்முடைய சமூகத்தில் ஏறுவேன், நான் பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவேன், நான் உமக்கு முன்பாக நிற்பேன் ஆண்டவரே, நான் இந்த நாட்டில் இப்படி இருக்கிற ஆண்டவர் சொல்லி அடித்து நான் தேவனுடைய சமூகத்தில் சொல்ல முடியுமா? ஐயா ஐயா சொல்றேன் கேளுங்க, இந்த உலகத்திலே நமக்கு ஒரு எதிரி இருப்பாடு, ஆனால் அது நம்முடைய மனச்சாட்சி என்று சொல்லி ஒருவர் சொன்னார். நம்முடைய மனச்சாட்சி நம்மளை குற்றப்படுத்தும் வரைக்கும் தேவனுடைய சமூகத்திலே நாம் நிற்க முடியாது. நம்முடைய மனச்சாட்சி எங்களை சரியாக நியாயத்திற்கும் வரைக்கும் ஒன்றும் செய்ய முடியாதப்பா. நமக்கு நன்மை தெரியும், நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது, நம்முடைய வாழ்க்கை எப்படி போய்கொண்டு இருக்கிறது, நம்முடைய வாழ்க்கையை இன்னைக்கு ஒருவர் திறந்து பார்த்தால் என்ன நடக்கும். எசேக்கியா சொன்னான், நான் உண்மையுள்ள ஒரு மனுஷன் ஆண்டவரே. இன்றைக்கு நாம் சொல்ல முடியுமா, ஆண்டவரே நான் உண்மையுள்ள ஒரு மனுஷன், நான் உத்தமம் உள்ள ஒரு மனுஷன், நான் நியாயமாய் வாழுகிற ஒரு மனுஷன் அப்பா, நான் தேவனுக்கு பயப்படுகிற ஒரு மனுஷன் ஆண்டவரே, என் ஜபத்தை கேட்க மாட்டீரா ஆண்டவர்? நீ கொடுக்கிற ஜபத்துக்கு உடனே பதில் கிடையாது, நீ ஜபம் பண்ணதுல எந்த தப்பும் கிடையாதுப்பா, இப்பொழுதே உனக்கு பதில் கொடுக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் எசேக்கியாவுக்கு 15 வருஷம் கூட்டிக் கொடுத்தார் பாரு, 15 வருஷம். காரணம் என்ன? காரணம் என்ன? அவன் ராஜாவாக இருந்தபடியினாலயா இல்லையே, அவனத்தில் பணம் பட்டம் இருந்தபடியினாலயா இல்லையே, ஏன் 15 வருஷம்? உத்தமனாய் நடந்தான். 99 வயதுல ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வந்து என்ன தெரியுமா சொன்னார், 99 வயதுல அந்த என்ன தெரியுமா, உண்மையும் உத்தமமாய் நட. 99 வயது ஐயா, அந்த மனுஷனை பார்த்து ஆண்டவர் எதிர்பார்த்தார் என்ன தெரியுமா, உண்மையும் உத்தமம் உள்ளவனாய் நட. அந்த மனுஷனிடத்தில் தேவன் அதை எதிர்பார்த்தார். என்னிடத்தில் எவ்வளவு எதிர்பார்ப்பார், எவ்வளவு எதிர்பார்ப்பார். எசேக்கியா தேவனுக்கு விரோதமாக ஒன்றும் செய்யல பாருங்க, ஒன்றும் செய்யல. ஆண்டவர் காலத்தை வைத்தார், 15 வருஷம். ஓகே, இந்த வருஷத்துடன் நீ சரியப்பா. ஆண்டவரே, நான் உமக்கு முன்பாக சரியா இல்லையா வாழ்னேப்பா, அநியாயம் நான் செய்யலையே, ஒருத்தனுக்கு நான் அநியாயம் செய்யலையே, என் சக சகோதரன் நான் ஒன்றுமே செய்யலையேப்பா, என் ஊழியத்தில் நான் உண்மையா இல்லையா இருந்தேன். ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே? ஆண்டவர் சொன்னார், உன் ஜெபத்தை நான் கேட்டேனப்பா. போன தீர்க்கதரிசி ஓடி வர்றான், ஓடி வர்றான், ஓடி வர்றான், ஓடி வந்து சொன்னா என்ன தெரியுமா? கர்த்தர் உன் ஜெபத்தை கேட்டார், உன் கண்ணீரை கண்டார், 15 வருஷம் உனக்கு கூட்டி கொடுக்கிறாராமே, நீ ஆலயத்துக்கு போவாய், கத்தரை ஆராதிப்பாய் என்று சொல்லி எசேக்கியாவுக்கு நாம் சொன்னதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. கடைசியாக எனக்கு ரொம்ப பிடிச்சிரு பகுதி இது, இதை நான் பார்த்து நான் முடிச்சிருவேன். கடைசியா 1 ராஜாக்கள் 3வது அதிகாரம், 1 ராஜாக்கள் 3வது அதிகாரம் எனக்கு பிடிச்சிரு பகுதி இது. நான் வாசத்துல எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு இல்லையா, இப்படியும் காரியங்கள் இருக்கிறதான்னு சொல்லி. 1 ராஜாக்கள் 3வது அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து வாசியுங்கள்.
கிதியோனிலே கர்த்தர் சாலோமோனுக்கு ராத்திரியிலே சொற்பனத்திலே தரிசனமாகி, நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று.
இந்த பாருங்க, இந்த பாருங்க, இந்த வசனத்தை திருப்பி வாசிங்க, தயவு செய்து கவனிங்க, வாசிங்க இந்த வசனத்தை.
கிதியோனிலே கர்த்தர் சாலோமோனுக்கு ராத்திரியிலே சொற்பனத்திலே தரிசனமாகி, நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று தேவன் சொன்னார்.
ஐயா, இன்னைக்கு தேவன் நமக்கு தரிசனமாகி உனக்கு என்ன வேணும் என்று சொல்லி கேட்டா, ஐயா உண்மையாக மனதில் சொல்லுங்க, எதை கேட்பீர்கள், என்னத்தை கேட்பீர்கள்? சொப்பனத்திலே சாலமோனுக்கு தேவன் தரிசனமாகி கேட்டது என்ன, உனக்கு என்ன வேணும், நீ என்னத்தை விரும்புகிறாய், உனக்கு என்ன வேணும் சொன்னா, நாம் என்ன செய்வோம், தயவு செய்து உனக்கு தயவு செய்து உன் சிந்தனைக்கு கொண்டு வா, என்னத்தை கேட்பாய், என்ன கேட்டீங்கன்னு சொல்லிச்சுன்னா, நாங்க நல்லா இருக்கணும் ஆண்டவர அப்படி நான் சிந்திப்பேன். சொந்தங்கள் பந்தங்கள்லாம் இந்தியாவில் இருக்கிற இளைஞர்கள் எல்லாம் நல்லா இருக்கணும் ஆண்டவர, சம்பூர்ணமா இருப்பார்களாக என்று சொல்லி நான் யோசிப்பேன். நீங்க ஒருவேளை உங்கள் பிள்ளைகளை குறித்து சொல்ல, ஆண்டவர் என் பிள்ளைகள் நல்லா இருக்கணும், அதற்கு ஏதாவது செய்யும், நல்ல ஞானத்தை கொடுமே சொல்லி நீங்க கேட்கலாம் பாருங்க, கேட்கலாம் பாருங்க, தொடர்ந்து வாசிங்க.
அதற்கு சாலமோன், என் தகப்பனாகிய தாவீது என்னும் அது அடியான் உம்மை பற்றி உண்மையும் நீதியும் மன நேர்மையுமாய் உமக்கு முன்பாக நடந்தபடியே தேவரீர் அவருக்கு பெரிய கிருபை செய்து அந்த பெரிய கிருபியை அவருக்கு காத்து இந்நாளில் இருக்கிறபடியே அவருடைய சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ஒரு குமாரனை அவருக்கு தந்தீர். இப்போதும் என் தேவனாகிய கட்டாவே, தேவரீர் உமது அடியேனை என் தகப்பனாகிய தாவீதின் சிங்காசனத்திலே ராஜாவாக்கினீரே. நானோவென்றால் போக்குவரத்து அறியாத சிறுபிள்ளையாயிருக்கிறேன். நீர் தெரிந்து கொண்டதும் ஏராளத்தினால் எண்ணிக்கைக்கு அடங்காததுமா இலக்கத்திற்கு உட்படாததுமான திரளான ஜனங்களாகியோ மது ஜனத்தின் நடுவிலே அடியேன் இருக்கிறேன். ஆகையாலும் அது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கவும் அடியேனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும். ஏராளமாயிருக்கிறேன், இந்த உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்க யாராலேயே ஆகுமென்றார். சாலமோன் இந்த காரியத்தை கேட்டது ஆண்டவருடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமாயிருந்தது.
ஆண்டவருடைய பார்வைக்கு உகர்ந்தொரு விண்ணப்பம் பண்ணுங்கப்பா, ஆண்டவருடைய பார்வையில ஏற்றொரு விண்ணப்பம் பண்ணுங்கப்பா, ஆண்டவர் விரும்புகிற ஒரு விண்ணப்பம் பண்ணுங்கப்பா, ஆண்டவர் விரும்புகிற இருதயத்துக்கு ஏற்றொரு ஜபம் பண்ணுங்க. சாலமோன் என்ன தெரியுமா கேட்டா, ஆண்டவரே ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு வேண்டிய ஞானத்தினாலே என்ன நிறையும், நான் ராஜாவாக இருக்கிறேன், எனக்கு ஞானம், எனக்கு பணம், எனக்கு அது, எனக்கு இது வேணும் என்று அவன் கேட்கல. கேட்டது என்ன தெரியுமா, உம்முடைய ஜனத்தை நடத்த எனக்கு ஞானம் தாரும் சொல்லி கேட்டான் பாருங்க. அவனுடைய நோக்கம் எல்லாம் தேவனுடைய காரியமாகவே இருந்தது பாருங்க. நான் கேட்கிற கேள்வி சும்மா நான் கேட்கிறேன் கேளுங்க, இத்தனை வருஷம் ரட்சிப்பின் காலத்துல தேவராட்சியத்துக்காய் நாம் கேட்டது கூடவா, அல்லாவிட்டால் தனிப்பட்ட எங்கள் வாழ்வுக்கும் எங்கள் குடும்பங்களுக்கும் நாம் கேட்டது கூடவா? சாலமோன் தாவீதோடு நீங்க இருந்தது போல, அவரோடு அந்த கிருபை இருந்தது, உடைய கரம் இருந்தது, அது அது வேணும் ஆண்டவரே. தேவராட்சியத்துக்கு நன்மை உண்டாக நாம் கேட்கிறோமா, இல்லாவிட்டால் நமக்கு நன்மை உண்டாக நாம் கேட்கிறோமா? எதுக்கெடுத்தாலும் நமக்கு தேவையானது, எதுக்கெடுத்தாலும் நமக்கு வேண்டியது, எதுக்கெடுத்தாலும் எங்க காரியம், எதுக்கெடுத்தாலும் அதுதான். சாலமோனோ ஆண்டவருக்கு இருதயத்துக்கு ஏற்றதொண்டு கேட்டான், விருப்பமானதொண்டு கேட்டான், ரம்யமானதொண்டு கேட்டான். என்ன தெரியுமா, உங்க ஊழியத்தை செய்வதற்கு வேண்டிய ஞானத்தினாலே என்னை நிறையும், அது போதுமானது எனக்கு, அது போதுமானது எனக்கு, அது போதுமானது என்று சொல்லி சாலமோன் ராஜா ஆண்டவரிடத்தில் கேட்கிறதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இத்தனை இத்தனை வருஷ காலத்தில் ஆண்டவரே என் சபையை கட்டுங்கப்பா, என் ஜனத்தை கட்டுங்கப்பா, ஊழியத்தை கட்டுங்க ஆண்டவரே, உன் ராஜ்யம் வளரட்டுங்கப்பா, இந்த குடும்பங்களை நன்மையை செய்யுங்கப்பா, என் சகோதரர்களை ஆசீர்வதிங்கப்பா, உன் ராஜ்யம் வளரட்டுக்கும் ஆண்டவரேன்னு சொல்லி நாம் கேட்டது கூடவா அல்லாவிட்டா, என் குடும்பம், என் பிள்ளை, என் சந்ததி, என் காரியம்னு சொல்லி நாம் தேவனிடத்திலே கேட்டது கூடவா? எவர்கள் ஜபத்திற்கு எதற்கு வேண்டுதல் பண்ணாலும் ஏதாவது என்று சொல்லுவோம், ஆண்டவர் எனக்கு இது, எனக்கு அது, எனக்கு இது, எனக்கு அது. யாராவது நான் ஜபம் பண்ணமா, ஆண்டவரே ஐயா எங்க சபைக்காவண்டி நாம் ஜபம் பண்ணுவோம், எங்க ஊழியர்களுக்காவண்டி நாம் ஜபம் பண்ணுவோம், எங்க போதகருக்காக நாம் ஜபம் பண்ணுவோம் என்று சொல்லி நாம ரெண்டு கேள்வியில் சொன்னது வடிவே கேளுங்க, அதை சொல்லிட்டு நான் முடிச்சிடறேன். இத்தனை வருஷ காலமாக நாங்கள் போதகருக்கு நார்மலா ஜபம் பண்ணோம் பாருங்க, ஜபத்தில் அது ஒரு பங்கு, ஜபம் பண்ணுவோம், ஆண்டவரைய போதகரை ஆசீர்வதியும், போதகருடைய குடும்பத்தை ஆசீர்வதியும். ஓகே, அடுத்தது. ஆனா இன்றைக்கு ஜபத்தினுடைய பாரத்தை புரிந்தபடினாலே நாம புலம்புகிறோம். வழங்குறதா? நாம இத்தனை வருஷம் ஜபம் பண்ணாமல ஜபம் பண்ணோம், ஆனா எப்படி ஜபம் பண்ணோம்? எல்லா ஜபத்திலையும் இது ஒரு குறிப்பு. இன்னைக்கு நான் இன்னும் ஒரு காரியம் அங்கே சொன்னேன், அது அது அநேகருடைய ஜபம் வாய்ப்பாட்டை போல இருக்கிறது தெரியுமா? அநேகருடைய ஜபத்துல நீங்க நல்ல, நான் உங்களை சோர்வுக்காக நான் சொல்லல, முடிஞ்ச அதுல திருந்தி கொள்ளுங்க. காரியம் என்ன தெரியுமா? முதலாவது குடும்பம், முதலாவது தகப்பன் தாய் பிள்ளைகள், அது இதுன்னு அப்படி ஒரு வரி ஒன்று இருக்கிறது. அந்த வரியை கண்ண மூடிக்கொண்டே அவர்கள் சொல்லி ஜபம் பண்ணிட்டு போயிடுவார்கள். ஏன் அந்த ரோ அப்படி இருக்குது? கடைசியாக தேசத்துக்கு ஜெயிப்பார்கள், சபை காணிச்சார்கள். அதுக்கு இடையில போதகருக்கும் ஒரு இடம் இருக்கிறது இல்லையா? ஜெபம் பண்ணி முடித்து விடுவோம். அது நோமலாக நான் ஜெபம் பண்றேன். ஐயா நான் சொல்றது என்ன தெரியுமா, நோமலாக ஜெபம் பண்றதுக்கும் ஜெபத்தின் பொருளின் தாய்பரியம் அல்லாவிட்டால் பாரத்தை அறிந்து ஜெபம் பண்றதுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. அதுதான் இந்த கிழமைகளை நடந்து கொண்டு இருக்கிறது. ஏன் ஜெபத்தின் கருப்பொருளை புரிந்து கொண்டோம், காரியத்தை கண்டு கொண்டோம். எஸ், ஜெபம் பண்ணணும் ஆண்டவரே, செய்யணும் ஆண்டவரே. ஆனா எத்தனை காலம் ஜெபம் பண்ணும், அப்படி ஜெபம் பண்ணுமா? நல்லா சொல்லுங்க, மனச்சாட்சியறி சொல்லுங்க, தேவனுக்கு முன்பாக சொல்லுங்க, அப்படி நாம ஜெபம் பண்ணலையா? அப்படி நாம் ஜெபம் பண்ணலையே. ஆகையினாலே தயவு செய்து இன்றைக்கு பார்த்த காரியங்கள்ல ஏதாவது ஒன்று எடுத்து சொல்லுங்க. கடந்த கிழமை பார்த்த காரியத்தில் இதை விட இதுல பல ஜெபங்கள் இருக்கிறது. எவர் எவருடைய ஜெபங்கள் கேட்கப்படும், எவர் எவருடைய ஜெபங்கள் கேட்கப்படாது, எந்த ஜெபங்கள் எந்த காலங்கள் சொல்லி சில காரியங்கள் இருக்கிறது, பிற்பாடு பார்த்துக்கொள்ளலாம் இல்லையா? ஆகையினாலே தயவு செய்து தேவனுடைய சமூகத்திலே சாட்சியுள்ள ஜபம், சாட்சியுள்ள ஜபம், போராட்டு ஜபம், கருத்துள்ள ஜபம், தேவனுடைய ராஜ்யத்துக்காய் தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றொரு ஜபம் பண்ணுவோம். ஆண்டவருக்கு பிடிக்கணும், என்னுடைய உன்னுடைய ஜபம் ஆண்டவருக்கு ரம்யமாக தெரியணும் பாருங்க. எஸ் ஜபம் பண்றான் கொஞ்சம் போறேன், மற்ற காரியெல்லாம் இருக்கட்டுக்கு, நான் அந்த ஜபத்தை கேட்கணும். பிள்ளை ஜபம் பண்றா கொஞ்சம் போறீங்க, மற்ற காரியம் இருக்கட்டுங்க, நான் இதை கேட்கணும் என்று சொல்ற அளவுக்கு ஜபம் பண்ணுங்கப்பா. அது அவருடைய இருதயத்துக்கு ஏற்றதாயும் பிடித்ததாயும் இருக்கும். எது தெரியுமா? அவருடைய ராஜ்யத்துக்காய் நாம் ஜபம் பண்ணுவதே. தேவனுடைய சமூகத்தில் இருந்திருப்போமா? ஹாலலூயா, 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 ஹாலலூயா. நல்ல ஆண்டவரே, உங்களுக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி, 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 நன்றி. Hallelujah.